இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0-7-9-9-2-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
எனக்கு ஜீவனையா, இயேசு ராஜாவின் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனம் இல்லா எனக்கு ஜீவனையா. மகிழ்ச்சியல்லால் பெருந்துக்கத்தால் அமிழ்ந்திருப்பே, உன் வாக்குதத்தம் என் வெளநல்லால் பெருவெட்கத்தால் மாண்டிருப்பே. உமது வீதம் என் மகிழ்ச்சியல்லால் பெருந்துக்கத்தால் அமிழ்ந்திருப்பே, ரத்தம் என் வெளநல்லால் பெருவெட்கத்தால் மாண்டிருப்பேன். இயேசு ராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமையா எனக்கு ஜீவனையா. தீங்கு அணுகாமல் என்னை சூழ்ந்து காப்பவரே, இன்னும் பொன்னாய் உமக்காக என்னை புடமிட்டு எடுத்தவரே. முன்னும் பின்னும் தீங்கு அணுகாமல் என்னை சூழ்ந்து காப்பவரே, இன்னும் பொன்னாய் உமக்காக என்னை புடமிட்டு எடுத்தவரே. இயேசு ராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனம் இல்லா எனக்கு ஜீவனையா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு அழைப்பிதழ்கள், இன்விடேஷன்ஸ். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஏதோ ஒரு திருமணத்திற்கு செல்கின்றோம், ஏதோ ஒரு விழாவுக்கு செல்கின்றோம் என்றால் நமக்கு அழைப்பிதழ்கள் கொடுக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். நம்மை அதற்கு அவர்கள் கூப்பிட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தியானது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு அநேக அழைப்பிதழ்களை வைத்திருக்கிறார். நம்மை அந்த பரலோகத்திற்கு அழைக்கின்றார். ஆனால் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்ட நாம் அதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் அந்த அழைப்பிதழை பெற்றுக்கொண்டவர்கள் இன்னமும் அதற்கு ஆயத்தம் ஆகாமல் இருக்கிறார்கள். அதாவது, பரலோகத்திற்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அழைக்கிறாரு, ஆனால் என்னால் வர முடியாது, நான் அதற்கு ஆயத்தமாக இல்லை, எனக்கு இந்த உலகமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இன்னமும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அழைப்பை குறித்து தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொன்னால், ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து தேவ செய்தியை நாம் கேட்கப் போகின்றோம். முதலாவது, ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே அழைக்கின்றார். அதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதைதான் யோவான் 3:16 சொல்கின்றது. குமாரனாகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து தம்முடைய ஜனங்களுக்காக அவர் சிலுவை சுமந்து மரித்தார் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பிறன குமாரனை விசுவாசிக்கிறவனை எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைக்கும்படிக்கு அவர் வந்து குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார் என்று அங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவரையுமே இரட்சிக்க வேண்டும் என்பதற்காக தான் கிறிஸ்து வந்தார். அப்படி என்றால் இந்த உலகத்தில் பிறந்த அனைவரும் எங்கு வர வேண்டும் என்று கிறிஸ்து நினைக்கிறார்? பரலோகத்திற்கு வர வேண்டும். நீங்கள் பரலோகத்திற்கு இருக்க வேண்டும் என்று கிறிஸ்து நினைக்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இன்று ஆண்டவர் உங்களை அந்த பரலோகத்திற்கு அழைத்திருக்கிறார். சரி, இன்று அந்த அழைப்பை பெற்றுக்கொண்ட அநேகர்கள் நான் வருகிறேன் என்று ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இந்த நாளில் கூட நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது, ரட்சிக்கப்படாதவர்களுக்கு ஆண்டவருடைய அழைப்புதல் இவ்வனமாக செல்கின்றது. உபாகமம் 30:19. நான் வாசிக்கின்றேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. இங்கே கர்த்தருடைய வேத வசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு முன்பாக நான் ஜீவனையும் வைத்திருக்கிறேன், மரணத்தையும் வைத்திருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வைத்திருக்கிறேன், சாபத்தையும் வைத்திருக்கிறேன். ஆகையால் இன்று நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நீங்கள் எதை தேர்வு செய்ய போகிறீர்கள் என்று, எது உங்களுக்கு வேண்டும் என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும். இந்த அழைப்பானது இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும், குறிப்பாக இன்னமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத அநேகர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த வேதவசனம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த உலகத்திலே மரணம் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, சாபம் இருக்கிறது, இன்பம் இருக்கிறது, அனைத்துமே இருக்கிறது. ஆனால் இந்த பாவமான உலகத்தை விட்டு அந்த பரிசுத்தமான உலகத்திற்கு நாம் வர வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே பாவத்தை நாம் தேர்வு செய்யாதபடி பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தேர்வு செய்ய வேண்டும். அது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் அந்த காரியத்தை தேர்வு செய்ய வேண்டும். ஏசையா 53:6 நாம் வாசிக்கும் பொழுது, நாம் அனைவரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம் என்று அங்கே வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கிறிஸ்து நம்மை அழைத்திருக்கிறார் அந்த பரலோகத்திற்கு. ஆனால் அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய பாவமான பாதையில் சென்று மரணத்தை தேர்வு செய்து அவரை விட்டு வழிவிலகி சென்றோம் என்று வேதம் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த சிலுவையிலே மரித்திருக்கிறார் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அவர் நமக்காக தான் ஜீவனை கொடுத்தார். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் பரலோகத்துக்கு வர வேண்டும், நாம் கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஜீவனை கிறிஸ்து தந்தது நிமித்தமாக அதை நாம் பெற்றுக்கொண்டு அதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 4:12 அவராலே இன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். இங்கே பார்க்கும் பொழுது நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டுமென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நம்மை ரட்சிக்க முடியும் என்று இங்கே வேதம் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நமக்கு ரட்சிப்பு வேண்டுமென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் முழுவதுமாக நம்ப வேண்டும், அவர் மேல் விசுவாசம் வைக்க வேண்டும், அவரோடு கூட நாம் இருக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் நாம் அவரை நம்புவது கிடையாது, அவர் காண்பிக்கக்கூடிய பாதையில் செல்வது கிடையாது. நான் மனந்திரும்பாமலே இருக்கிறேன், எனக்கு இந்த வாழ்க்கை போதும் என்று வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர்களுக்கு கிறிஸ்துவோடைய அழைப்பு என்ன என்று பார்க்கும் பொழுது, என்னிடத்தில் நீ திரும்பி வா, என் மகனே, என் மகளே, உனக்கு முன்பாக மரணமும் இருக்கிறது, உனக்கு முன்பாக ஜீவனும் இருக்கிறது, நீ எதை தேர்வு செய்ய போகிறாய் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். யோவான் 3:16 நாம் வாசித்த பொழுது, கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய மிக முக்கியமான நோக்கமே நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் அவர் இந்த பூமியிலே வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 16:30-31 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே சிறை காவலாளனுக்கு பவுல் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன என்று பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, நீயும் உன் குடும்பமும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், இன்று நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அவ்வாறு நாம் நம்பும் பொழுது ஆண்டவர் பரலோகத்திற்கான அழைப்புதலை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த அழைப்பு யாருக்கு என்று பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவை அறியாதவர்கள் அல்லது இன்னமும் ரட்சிக்கப்படாதவர்கள், இன்னமும் கிறிஸ்துவை குறித்து தெரியாதவர்களுக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஒரு அழைப்பு, என் மகனே, என் மகளே, உன் கண்ணீரை துடைக்க நான் இருக்கிறேன், உன்னுடைய பாவங்களை சுமக்கும்படியாக தான் நான் சிலுவையிலே மரித்தேன், என்னை நோக்கி பாரு, என்னை கூப்பிடு, நான் உனக்கு வந்து உனக்கு நான் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நாம் அவரை நம்ப வேண்டும். ரோமர் 10:9-10 நாம் வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவை பிதாவானவர் எழுப்பினார் என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் இரட்சிக்கப்படுவீர்கள். உங்களையும் கிறிஸ்துவானவர் மரணத்திலிருந்து அவருடைய இரண்டாவது வருகிலே உயிர்த்து எழுப்புவார் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், கிறிஸ்து நம்மை எழுப்ப வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்து நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். நாம் அதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வெளிப்படுத்தல் 22:17 வசனம் இவ்வாறாக சொல்கின்றது, மணவாளன் வருகிறார், மணவாளனுக்கு காத்திருக்கிறவர்கள் அவர்கள் மணவாளனை ஏற்றுக்கொண்டு காத்திருந்து அவர்கள் வரும்பொழுது கர்த்தருடைய தாகத்தை தீர்த்து ஜீவனுள்ள அந்த நடி அன்றைக்கு அவர்களை அழைத்து செல்வார் என்று இங்கே வேதம் சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், இரட்சிக்கப்படாதவர்களுக்கு, கிறிஸ்துவை இன்னும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் மகனே, உனக்காக நான் இருக்கிறேன், உன்னை நான் அந்த பரலோகத்திற்கு அழைக்கிறேன், என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு என்னை பின்தொடர்ந்து வா என்று கர்த்தராகிய கிறிஸ்து இங்கே ஒரு அழைப்பை நமக்கு தரக்கூடியதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது என்ன என்று நாம் பார்க்கலாம். இரண்டாவது, யாருக்கு ஆண்டவர் அழைப்பை கொடுக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, பின் வாங்கி சென்றவர்களுக்கு. அதாவது ஒரு காலகட்டத்தில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள், அவர் மேல் பயபக்தியாக இருந்திருப்பார்கள், ஜபத்தில் அநேக காரியங்களை சாதித்திருப்பார்கள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல, அவருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக வந்திருக்கும். ஆகையால் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்கி சென்றிருப்பார்கள். அவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை இவ்வனமாக சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். பின்வாங்கி சென்றவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, என்னிடத்தில் நீ திரும்பி வா, உன்னை நான் ரட்சிப்பேன், உன்னை மீட்கக்கூடியவனாக இருப்பேன் என்று இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், நாம் அவரிடத்தில் வர வேண்டும், அவரையே தேட வேண்டும், அவரையே பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்தில் போராட்டங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம். ஆனால் எது இருந்தாலும் எந்த சூழ்நிலையும் நம் கிறிஸ்துவை விட்டு செல்லக்கூடாது, கிறிஸ்துவோடு கூட தான் இருக்க வேண்டும் என்று வேதம் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், சாத்தான் கிறிஸ்துவோடு கூட நாம் இருக்கக்கூடாது என்று அநேக பிரச்சனைகளை கொண்டு வருவான். ஆனால் நாம் கிறிஸ்துவோடு கூட நிலைத்து நிற்க வேண்டும். ஏசையா 55:7 வசனம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவான், அவர் அவன் மேல் மனதுருகுவார், நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவான், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்தி இருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது நீங்கள் யோசிக்கலாம், நான் ஆண்டவர் விட்டு மிக தூரத்தில் நான் சென்று விட்டேன், அல்லது வேறொரு தெய்வத்தை நான் வணங்கி கொண்டு இருக்கிறேன், அல்லது வேறொரு கலாச்சாரத்தில் நான் இருக்கிறேன், இல்லை என்னுடைய கணவர் இதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார், ஆகையால் எனக்கு இது போதும் என்று நீங்கள் இருக்கலாம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே, என் மகளே, உன்னுடைய இருதயத்தில் நீ என்னை ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதும், என்னை நீ பின்பற்றி வா, என்னை நோக்கி பாரு, உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றமே மாற்ற முடியும், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நான் மட்டுமே மாற்ற முடியும், உன் வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகள் வந்த நிமித்தமாக நீ என்னை விட்டு செல்ல வேண்டியதில்லை, எனக்காக பொறுமையோடு காத்திரு, உன் வாழ்க்கையை நான் உயர்த்துவேன், உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன், உனக்காக நான் அனைத்தையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஏசாயா 55:7, நீ துன்மார்க்கனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, உன் வழியை விட்டு என்னிடத்தில் திரும்பு, அக்கிரமக்காரனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, உன் வழியை விட்டு கர்த்தரிடத்தில் நீ திரும்பு, அவ்வாறு நீ அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மனதுருகுவார், உன்னை மன்னிப்பார், உன்னை ஏற்றுக்கொள்வார், உன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் சந்திப்பார் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், நம் கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்வோம் என்றால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களை காட்டிலும் ஆண்டவர் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பார், உயர்ந்த இடத்தில் வைப்பார், நம்முடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கக்கூடியவராக இருப்பார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். லூக்கா 8:14 வசனத்தை வாசிக்கும் பொழுது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாக இருக்கிறார்கள், கேட்டவுடனே போய் பிரபஞ்சத்திற்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாது இருக்கிறார்கள். இங்கே பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கின்றார்கள், ஆனால் அவருடைய வாழ்க்கையிலே அநேக போராட்டங்கள், அநேக பிரச்சனைகள் இருக்கிறது நிமித்தமாக அவர்கள் கிறிஸ்துவை விட்டு மீண்டுமாய் தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு செல்கிறார்கள். அதாவது கிறிஸ்துவை விட்டு பின் வாங்கி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் தன் வேதம் சொல்கின்றது, நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, உன் வாழ்க்கையிலே முள்ளுள்ள இடங்கள் இருந்தாலும் சரி, அல்லது முள்ளுள்ள இடத்தில் நீ விதைக்கப்பட்டிருந்தாலும் சரி, உன்னுடைய குடும்பத்திலே பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உன்னுடைய சரீரத்திலே பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, உன்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, ஆனால் நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கி பார்க்கும் பொழுது உன் வாழ்க்கையை நான் நிச்சயமாக மாற்றுவேன், உன்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தையும் அதிசயத்தையும் நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அவர் சொல்லக்கூடிய எல்லா காரியத்திற்கும் நாம் பயபக்தியாக கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ரோமர் 1:21 நாம் வாசிக்கலாம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. இங்கே பார்க்கும் பொழுது இந்த பின்வாங்கி சென்றவர்களுடைய குணம் எப்படி இருக்கும் என்றால், அவர்கள் தேவனை அறிந்தும் அறியாதது போல இருப்பார்கள், தேவனை மகிமைப்படுத்தாமல் இருப்பார்கள், அவர்கள் தேவனை விட்டு வழிவிலகி செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள், உணர்வில்லாதவர்களாக இருப்பார்கள். நீங்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி சென்றிருக்கிறீர்களா? ஆண்டவராகிய கிறிஸ்துவை விட்டு தொலைதூரத்தில் சென்று விட்டீர்களா? அவரை நீங்கள் மறுதளித்து விட்டீர்களா? யூதாஸ்காரியத்தைப் போல கிறிஸ்துவை நீங்கள் காட்டி கொடுத்து விட்டீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்து எந்த இடத்தில் இருக்கிறார் அவரை ஒட்டுமொத்தமாக நீங்கள் மறந்து விட்டீர்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உங்களை நோக்கி இந்த நேரத்திலே வருகிறது. என் மகனே, என் மகளே, உன்னை உன்னுடைய வாழ்க்கையை நீ கண்ணோக்கிப்பார், நீ என்னை விட்டு தொலைதூரத்தில் சென்று விட்டாய் என்று கிறிஸ்து சொல்கிறார். கிறிஸ்துவிடம் திரும்பு. கிறிஸ்து உன் வாழ்க்கையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். கிறிஸ்து உன் வாழ்க்கையின் எல்லா தேவைகளையும் சந்திக்க வல்லவராயிருக்கிறார். நீ அவரிடத்தில் திரும்பும் பொழுது அவர் உன் வாழ்க்கையில எல்லா பிரச்சனைகளையும் அவருக்கான பதிலை கொடுத்து உன் வாழ்க்கையை மீண்டுமாக பிரகாசிக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கையாக அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அப்படி என்றால் அவரை நாம் முழுவதுமாக விசுவாசிக்க வேண்டும், அவரோடு நாம் பயணிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைக்கு நாம் முழுவதுமாக கீழ்ப்படிய வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறக்கூடியதாக இருக்கிறது. அப்படி என்றால் நான் ஆண்டு விட்டு தொலைதூரத்தில் சென்று விட்டேனே, மீண்டும் நான் அவரிடத்தில் வர முடியாதா? எனக்கு இன்னொரு வாய்ப்பை கிறிஸ்து தரமாட்டாரா என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால், நீதிமொழிகள் 28:13 இவனமாக சொல்கின்றது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். ஆம், உங்களுடைய பாவங்களை நீங்கள் மறைக்கிறீர்கள், உங்களுடைய பாவங்களை கிறிஸ்துவிடம் நீங்கள் அறிக்கை செய்யவில்லை, அந்த பாவத்தோடு கூட நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் நிச்சயமாகவே நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, நிச்சயமாகவே பரலோகத்திற்கு உங்களால் வர முடியாது. ஆகையால் இந்த நேரத்திலே நீங்கள் பின்வாங்கி சென்றிருக்கிறீர்களா? கர்த்தரை நோக்கி பாருங்கள், அவரிடத்தில் திரும்புங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை கடல் அலையைப் போலதான் இருக்கிறது. நாம் என்ன செய்வது என்று தெரியவில்லை, எங்கே சென்று கொண்டு இருக்கிறோம் என்பது தெரியவில்லை, நம் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்கும் என்பது கூட தெரியாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ஆணுடைய அழைப்பு எங்கெங்கெல்லாம் வருகின்றது என்று நாம் பார்த்து விட்டோம். மூன்றாவது நபர்களை ஆண்டவர் அழைக்கிறார். மூன்றாவது நபர், முதலாவது நபர் யார் என்று பார்க்கும் பொழுது இரட்சிக்கப்படாத அனைவருக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கின்றார். இரண்டாவது, இரட்சிக்கப்பட்ட அதாவது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை விட்டு பின்வாங்கி சென்றவர்களையும் ஆண்டவர் அழைக்கிறார். மூன்றாவது, நிச்சயம் மற்ற வாழ்க்கை வாழக்கூடியவர்களையும் கர்த்தர் எச்சரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதாவது இந்த முறை இங்கு இருப்பார்கள், திடீரென்று வேறொரு இடத்தில் இருப்பார்கள். நிச்சயமற்ற ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழக்கூடியவர்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வரக்கூடிய ஒரு காரியத்தை என்னென்னா நம்ம இந்த இடத்துல கூட பார்க்க போகின்றோம். யோசுவா 24:15 நாம் வாசிக்கும் பொழுது அங்கே யோசுவா சொல்கின்றார், உன்னுடைய பிதாக்கள் வந்து வணங்கிய அந்த கற்களையும் மண்ணையும் நீங்கள் வணங்க ஆயத்தமாக இருக்கிறீர்களோ, ஆனால் நாங்களோ நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லி இங்கே யோசுவா சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் நிச்சயமற்ற மனிதர்கள் மத்தியில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாமும் நிச்சயமற்ற வாழ்க்கை வாழக்கூடாது. நாம் கிறிஸ்துவிடம் இருக்க வேண்டுமென்றால் கிறிஸ்துவிடம் இருக்க வேண்டும், அல்லது இந்த உலகத்தோடு இருக்க வேண்டுமென்றால் உலகத்தோடு இருக்க வேண்டும். நாம் சபைக்கு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறோம் என்றால் சபைக்கு செல்ல வேண்டும். இல்லை, நான் இந்த சபை வேண்டாம், இந்த சத்தியம் வேண்டாம், இந்த ஜனங்கள் வேண்டாம், நான் வேறொரு இடத்திற்கு செல்கிறேன் என்றால் அதையும் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகை மிக சீக்கிரத்தில் இருக்கப் போகிறது. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதையே நீங்கள் அறுக்கப் போகின்றீர்கள். இரண்டுக்கும் நடுவில் இருப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களால் எதிலுமே நிலைத்து நிற்க முடியாது. ஆகையால்தான் வேதம் சொல்கின்றது, இரண்டு எஜமான்களுக்கு உங்களால் ஊழியம் செய்ய முடியாது என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆகையால் யோசுவா நாம் இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே யோசுவாவுக்கு கிட்டத்தட்ட வயது 80 அல்லது 70 வயதுக்கு மேலாகத்தான் இருக்கும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அப்படி என்றால் அந்த வயதில் கூட யோசுவா அவர் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவராக இருந்தார் என்பதை இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்று நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும், கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவுடைய வார்த்தையை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். யோசுவா 24:15 வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்கலாம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கு குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். இங்கே பார்க்கும் பொழுது யோசுவா சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த காலகட்டத்தில் உன்னுடைய பிதாக்கள் முற்பிதாக்கள் சேவித்த அந்த தெய்வங்களை நீங்கள் சேவிக்கப் போகிறீர்களா? ஆனால் நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று ஒரு தீர்மானத்தை இங்கே நாம் எடுத்ததை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த மூன்று கூட்டத்தில் நீங்கள் எந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. ஆனால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், என் மகனே என் மகள் என்னை ஏற்றுக்கொண்டு அந்த பரலோகத்துக்கு நான் அழைப்பு கொடுக்கின்றேன், அதை பெற்றுக்கொண்டு ஒரு சுத்தமான வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்க செய்தீங்க, அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிற இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, கண்ணீரோடு இருக்கக்கூடிய அருமையான சகோதரனும் சகோதரியும் பெரியோர்களும் இந்த கருத்தை சமர்ப்பிக்கிறோமப்பா. அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் எந்த நிலையில் இருக்கிறார்கள் என்று அறியாமல் இருக்கிறார்கள். அந்த பாவமான வாழ்க்கையை மாற்றி நீ பரிசுத்த படுத்துங்கள். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற நாங்கள் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-3-3-2-2-3-1. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadventicist.org.
நான் அலன் தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.